இன்னைக்கு 63 அந்த நாயன்மார்களுடைய பக்தியை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தேன். அதில் பக்தினா என்ன அப்படின்னா, நம்ம நம்மளுக்கு சாப்பிட்றோம், துணி வாங்கிக்கிறோம், நம்முடைய சந்தோஷத்தை தேடிகிட்டே இருக்கோம். அது சில சமயம் கிடைக்கிறது அன்சலிட் ப்ளஷர் அப்படின்னு ஒன்றும் இல்லை. திடீர்னு ஒரு சுகம்னு ஒன்று போனால் ஒன்று அதுக்கு இடைஞ்சல் வருது. அந்த சுகத்தை ஒரு சினிமா பார்க்கணும்னா கூட இங்கேருந்து ஒரு தியேட்டர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, கார் பார்க்கிங் கிடைக்க மாட்டேங்கிறது, என்னமோ ஒரு அந்த படம் நன்னா இருக்க மாட்டேங்கிறது, ஏதோ அந்த மாதிரி சுகங்கிறது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எப்பவும் அமையறதில்லை. ரொம்ப சுகமாகவே இருந்தால் கூட அது முடிஞ்சு போய்ட்டுருது, சுகங்கிறது முடிஞ்சு ஒரு வெறுமை வருது. அப்படி இல்லாமல் மற்றவாட்ட நம்ம அன்பு காமிச்சோம்னா அது ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதே வந்து மற்றவாட்ட அன்பு காமிக்கும்போது கூட நம்ம குழந்தைகள்கிட்டையோ கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை அப்பா அம்மாட்டையோ அதில் கூட ஒரு ஏதோ ஒரு கணக்கு வழக்கு இருக்குது. அப்படி இல்லாமல் குணக்கடலான ஒரு பகவானை உருவம் பண்ணி அந்த பகவானுக்கு அன்பு காமிச்சா அவருடைய அன்பை நம்ம உணர முடியும். அது எல்லாத்த காட்டிலும் உயர்ந்த திருப்தி சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னு மகான்கள் உணர்ந்து அதுக்கு ஒரு வழியாக ஒரு பூஜை, அந்த பக்தி டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்தோத்திர பாராயணங்கள், ஒரு பூஜை, நம்ம ஸ்நானம் பண்ணுறோம், சாப்பிட்றோம், அதையே பகவானுக்கு ஒரு ஸ்நானம், நைவேத்தியம், ஒரு ஷோடசோபச்சார பூஜை அப்படின்னு நம்ம கிரகஸ்தர்கள் ஆற்றுல பண்ணுறோம். இதே ஒரு மடங்கள்லாம் கோயில்கள்லாம் பண்ணும்போது சதுஷ்டி உபச்சார பூஜை அப்படின்னு சொல்லி 64 உபச்சாரங்கள், நித்தியம், கீதம், வாத்தியம் அப்படின்னு நாதஸ்வரம் வாசிக்கிறா, பாட்டு பாடுறா, டான்ஸ் ஆடுறா, பகவானுக்கு எல்லா கலைகளும் எல்லாமே பகவானுக்கு தான் அர்ப்பணம் பண்ணுறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் சமூகமே கூடி வந்து கோயில்களில் பலவிதமான உபச்சாரங்களை பகவானுக்கு பண்ணி அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அப்படி பக்திங்கிறது மனசு தன்னுடைய சுயநலத்திலேருந்து விடுவிச்சு கொஞ்சம் பகவானுடைய காரியம் பண்ணுறது, அதில் உயர்ந்த பக்திங்கிறது இந்த மனுஷ பாசங்களெல்லாம் விலகி அந்த பகவானிடத்தில் பாசத்தினால அவா இங்கே உலகத்தில் வந்து காதல் தோல்வினா தற்கொலை பண்ணிக்கிறாங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இந்த உலகத்தில் பாசம் வச்சு ஜனங்கள் பிஹேவ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்படி அந்த கண்ணுக்கு தெரியாத பகவான் அந்த பக்தர்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரிகிறார், அதனால் அவள் எக்ஸ்ட்ரீமாக அந்த பக்தியை காமிக்கிறா, பகவான் அதை ஏற்றுக்கிற. அப்பேற்பட்டவர்கள் தான் அந்த நாயன்மார்கள். அவள் ஏதாவது ஒரு பெரிய தியாகம் பண்ணிப்பாள். திருநீலகண்ட நாயனார்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு மண்பாண்டம் பண்ணவர், குயவர். அது பகவான் அவருடைய அவர் தினமும் அவருடைய மண்பாண்டங்கள் பண்ணுவார். சிவனடியார்களுக்கு திருவோடு அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்கிறதுக்கு எடுத்துன்னு போவார், அந்த திருவோடு பண்ணி தானமாக கொடுப்பார். அடியார்கள்கிட்ட ரொம்ப பக்தியாக இருப்பார், சிவனடியார்கள்கிட்ட ரொம்ப பக்தியாக இருப்பார். இவருடைய மனைவியும் அதுக்கு அனுகூலமாக இருந்தா. இவர் வந்து எப்பவும் அந்த சிவபெருமான் எப்படி உலகத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த அகாலகால விஷத்தை பானம் பண்ணார், கண்டத்தில் நீலமாயெடுத்து அப்படின்னு நீலகண்டம் அப்படிங்கிற அந்த பகவானுடைய அந்த அவசரத்தில் இவருக்கு ரொம்ப பிரியம். அதனால் திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு சாப்பாடு எடுத்து வைமா, திருநீலகண்டம், நல்லா இருந்தது சாப்பாடு திருநீலகண்டம், நான் கிளம்புறேன் களத்து மேட்டுக்கு போகிறேன் திருநீலகண்டம், இப்படி இல்லை திருநீலகண்டம் திருநீலகண்டம் அந்த பகவானோட நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார். அதனால அவரோட இயற்பெயரே எல்லாருக்கும் மறந்து போய் அவர் எல்லாரும் திருநீலகண்டம்னே கூப்பிடுறார். இவருக்கு ஏதோ ஒரு நாள் ஒரு சபலத்தில் ஒரு வேசி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறார். இது மனைவிக்கு தெரிஞ்சிருது. அந்த மனைவி சொல்கிறா, திருநீலகண்டத்து மேலே ஆணை, இனிமேல் நீங்கள் என்னை தொடக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆ சரிமான்னு சொல்லிட்டார். அதுலேருந்து அவர் அந்த இளமையே திறந்துடுறார். திருநீலகண்டத்து மேலே அந்த அம்மா ஆணை வச்சதுனால இளமையை திறந்துடுறார். ரெண்டு பேருக்கும் வயசாகிடுது, குழந்தைகள் இல்லை. அறுபது வயசு ஆகும்போது பகவான் இவளோட பக்தியை உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக ஒரு சிவனடியாராட்டம் வர்றார். சிவனடியார்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு ஒன்றும் குறவில்லை. சிவபக்தி பண்ணிட்டு சிவனடியார்களுக்கு பூஜை பண்ணிட்டு மண்பாண்டம் வித்துட்டு அப்படி காலத்தை போயிட்டுருக்கா. சிவனடியார் வர்றார், வந்து இவா பூஜை பண்ணுறா, அவளுக்கு சாப்பாடு போடுறா. அவர் சொல்கிறார், எங்கிட்ட இந்த ஒரு திருவோடு இருக்குது, இது எனக்கு சாக்ஷாத் பரமேஸ்வரனையும் கொடுத்தது, இதை நீ பத்திரமாக வச்சுக்கோ, நான் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறேன். சரின்னு இவர் அதை வாங்கி வச்சுக்கிறார், ரொம்பவே பத்திரமாக ஜாக்கிரதையாக வைக்கிறார். அவர் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றார், என் திருவோட்டை கொடுங்கிறார். போய் பார்த்தா அங்கே காணும், வந்திருக்கிறது பகவான், அதனால் அங்கே போய் பார்த்தா அந்த திருவோட்டை காணும். சுவாமி, அதை காணுமே, நான் என்ன பண்ணுவேன், நான் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுருந்தேன், அதுக்கு பதிலாக உங்களுக்கு இன்னொரு திருவோடு பண்ணித்தரேன், அதெல்லாம் நடக்காது, நீ என்ன எத்தனை வாட்டி நான் சொன்னேன் ஜாக்கிரதையாருன்னு தொலைச்சிட்டியே அப்படிங்கிறார். இல்லை, நான் என்ன வேணால் பண்ணுறேன், எனக்கு தெரியல, நான் தங்க திருவோடு கூட உங்களுக்கு தரேன், எனக்கு என்ன பண்ணணும்னு நீ சொல்லுங்க, இந்த பேச்செல்லாம் நடக்காது, நீ பொய் சொல்கிற அப்படிங்கிற. நான் பொய் சொல்லலை சுவாமி, நான் பத்திரமாக வச்சுருந்தேன், அந்த அறையே பூட்டி வச்சுருந்தேன், எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னோடனே, நீ உன் மனைவி கையை பிடிச்சி குளத்தில் முங்கி சத்தியம் பண்ணாதான் நான் நம்புவேன் அப்படிங்கிறார் பகவான். சரி சுவாமிங்கிறார். ரெண்டு பேரும் குளத்தங்கரைக்கு போகிறார். இவர் மனைவி கையை தொட மாட்டேங்கிறதுனால ரெண்டு பேரும் ஒரு கம்போட ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே இறங்குறேங்கிறா. என்னத்துக்கு இப்படின்னு கேட்டவுடனே கதையை சொல்கிறான், இந்த மாதிரி இவ சத்தியம் சொன்னான், அதனால் நான் அவளை தொடரதில்லை அப்படின்னு. சரிங்கிறார் பகவான். ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ளே இறங்கி வெளில வரும்போது 25 வயசாக வரா ரெண்டு பேரும். அப்படி ஒரு திருவிளையாடல் பண்ணுறார். இது திருநீலகண்டருடைய கதை. அப்பூதி அடிகள்னு ஒரு பெரியவர், அவருக்கு திருநாவுக்கரசர பகவான் எப்படி கடலில் கல் தூணில் கட்டி போட்டாலும் காப்பாற்றினார், சுண்ணாம்பு கடவாளில் போட்டாலும் காப்பாற்றினார், இதை கேட்டு அந்த அப்பூதி அடிகளுக்கு திருநாவுக்கரசன் மேலே ஒரு பக்தி. அதனால் அவர் எங்கே பார்த்தாலும் திருநாவுக்கரசர் பேரால் எல்லா தர்மங்களும் பண்ணுறார். திருநாவுக்கரசர் பசுமடம், திருநாவுக்கரசர் அன்னதானம், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் இப்படின்னு அந்த ஊரில் அவர் எல்லாமே திருநாவுக்கரசர் பேரால் பண்ணிட்டுருக்கார். தன்னுடைய மூத்த பிள்ளைக்கு மூத்த திருநாவுக்கரசன் பேர் வச்சுருக்கார், இளைய பிள்ளைக்கு இளைய திருநாவுக்கரசன் பேர் வச்சுருக்கார். அப்படி திருநாவுக்கரசர் மேலே பக்தியாக இருக்கார். திருநாவுக்கரசரே அந்த ஊருக்கு வரார். அவர் இதெல்லாம் பார்க்குறாரு, என்னடா அது அப்படின்னு. அவர் யாருன்னு கேட்டோடனே அப்பூதி அடிகள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் திருநாவுக்கரசன் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கார் அப்படின்னு சொன்னோடனே இவர் அந்த ஆற்றை தேடி போகிறார். ஒரு சிவனடியார் வந்திருக்காருன்னு அவரை கை காலை பாத பூஜை பண்ணி அவரை உட்கார வச்சோடனே திருநாவுக்கரசர் கேட்குறார், என்ன இந்த ஊரில் எல்லா புண்ணியக்காரங்களுக்கும் திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சுருக்கீங்களே, யார் பண்ணுறா அப்படின்னா நான் தான் சுவாமி பண்ணுறேன் அப்படிங்கிறார். ஏன் உங்கள் பேரை வைக்காமல் யாரோ ஒருத்தர் பேரை வச்சுருக்கீள் அப்படின்னு திருநாவுக்கரசர் கேட்குறார். அந்த அப்பூதியடிகள் கடுங்கோபம் வந்துடுது, என்ன உங்கள் பார்த்தா ஏதோ சிவனடியார் நினச்சி நான் கூப்பிட்டு வச்சு பூஜை பண்ணேன், திருநாவுக்கரசர் தெரியாமல் இருக்கீளே அப்படின்னு கோச்சிக்கிறார். அவர் பகவானே அவரை காப்பாத்தினார், அவர் பகவானுடைய அப்படி உத்தம பக்தர், அவர் பேரை தெரியாமல் இருக்கீளே அப்படின்னு சொன்னோடனே இவர் கைகூப்பி நெடுங்கிற சிவ திருநாவுக்கரசு நெடுங்கிற, நான் தான் அந்த திருநாவுக்கரசு அப்படின்னோடனே மன்னிச்சிருங்கன்னு கணத்தில் போட்டு எல்லாருமா நமஸ்காரம் பண்ணுற நாலு பேருமா, இங்கே நீங்கள் அமுது படைக்கணும்னு சரின்னு சொல்கிறார். அப்போது பின்னாடி போய் நீ வாழை இலை பறிச்சுடுவான்னு மூத்த திருநாவுக்கரசு அனுப்புகிற, போனால் அந்த பையனை பாம்பு கடிச்சிடுது, அந்த அங்கே மறித்து விழுந்துடுறான். இவா ரெண்டு பேரும் அம்மா அப்பா போய் பார்க்குறா பிள்ளை வரலையேன்னு, அந்த குழந்தை எப்படி இருக்கான்னொன்னே வாழை இலையில் அவனை மூடி வச்சுட்டு இவருக்கு சாப்பிடாமல் பிழப்புறாருன்னு இவருக்கு அமுது படைக்கிறா. குழந்தை எங்கேன்னு கேட்குறார் இவர். சுவாமி, அவன் வர முடியாத நிலைமையில் இருக்கான்னு சொல்கிறா. நீ அவனை கூப்பிடு அப்படின்னோடனே உண்மையை சொல்லிடுறா. அது மாதிரி பக்தினா இந்த அடியவருக்கு அமுது படைக்கணும், இது தட்டி போகக்கூடாதுன்னு நினைக்கிறா பாருங்க, அதுதான் உத்தம பக்தி. ஆஹான்னு சொல்லி அவர் பரமேஸ்வரன் மேலே ஒரு பதிகம் பாடுறார். அந்த குழந்தை உயிர்ப்பிச்சு வரான், உயிர்ப்பிழிச்சு திரும்பி வரான். இந்த மாதிரி பக்தி வால்மீகி ராமாயணத்தில் பரதனோட பக்தி. அவன் காட்டுக்கு போகிறான், ராமர் காட்டுக்கு போயிருக்கார் அப்படின்னே எல்லாரையும் கூட்டுண்டு காட்டுக்கு போகிறான். அங்கே குகனை பார்க்குறான், குகன் கிட்ட கேட்குறான், ராமர் வந்தாரான்னு. ஆமாம், இங்கே வந்திருந்தார். ராமர் என்ன பண்ணார், அவர் என்ன பேசினார், என்ன சாப்பிட்டார், எங்கே தூங்கினார் அப்படின்னு கேட்குறான். அப்போ குகன் சொல்கிறான், அவர் வந்திருந்தார், அவர் நான் கொடுத்த உணவெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டார். ராமரும் இந்த காட்டுக்கு வந்திருக்கோம், இந்த மாதிரி நான் நாடை இழந்துட்டோம், அம்மா அப்பாவை பிரிஞ்சு வந்திருக்கோம், காட்டில் கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு மனசு கொஞ்சம் சலிக்க தானே செய்யும். அதனால் அவர் என்ன பண்ணுறார், அந்த முதல் நாளும் சரையும் நதிக்கரையில் சாப்பிடல, அடுத்த நாள் இங்கே வந்து குஹனை பார்க்குறா. அன்றைக்கும் குஹன்கிட்ட எனக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டார். இன்னொன்று, க்ஷத்ரியர்கள் பிச்சை வாங்கி சாப்பிடக்கூடாது, க்ஷத்ரியர்கள் மற்றவளை காப்பாற்றுறவா, இவர் இப்போ காப்பாற்றுற அந்த பொறுப்பு இவருக்கு இல்லை. தசரதர் தான் ராஜா, இவர் தபஸ்வியாக காட்டில் போகிறார். அதனால் தன்னுடைய உணவை தானே சம்பாதிச்சுக்கணும், இந்த குஹன் கொடுக்கறத வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, நீ எனக்கு இந்த குதிரைகளுக்கு புல்லு போடு, ராஜாவோட குதிரைகள், எனக்கு லக்ஷ்மணன் கங்கை ஜலத்தை கொண்டு வருவான்னொன்னு கங்கை ஜலத்தை ஒரு பெரிய தொன்னை பண்ணி லக்ஷ்மணன் கொண்டு வந்து கொடுக்குறான். அதை சாப்பிட்டுட்டு இங்கே கொஞ்சம் புல்லை விரிங்கிறார், லக்ஷ்மணன் ஒரு புல் படுக்க பண்ணுறான். அதில் அன்றைக்கி ராமரும் சித்தியும் ராத்திரி படுத்துன்னு தூங்குறான். இந்த விஷயங்களை குஹன் பரதனுக்கு சொல்கிறான். பரதன் கதறி எழுதுறான், எங்கள் அண்ணா மகாபாக குலீனேனா மகாபாகேன தீமதா ஜாத்தோ தசரதேனூர்வியாம் நராமஹா ஸ்வத்துமர்ஹசி. மகாபாக குலீனேன, எவ்வளவு ஃபார்ச்சுனேட் ஃபேமிலி இது, நாலு திக்கில் இருக்கிற எல்லா தேசங்களையும் கட்டி ஆண்ட மகாராஜா, அவ்வளவு பாக்யவானான உயர்ந்த குலத்தில் பிறந்த அந்த தசரதருக்கு பிள்ளையாக பிறந்த ராமன், உர்வியாம் தரையில் ந ஸ்வப்துமர்ஹசி, அவன் இந்த மாதிரி தரையில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். என்னைக்கா ஒரு நாள் ராமரும் லக்ஷ்மணருமாவது வேட்டையாட வந்தபோது மரத்தடியில் படுத்துட்டுருப்பா, சீதாதேவி இங்கே வந்து படுத்துட்டாளா, அவளுடைய அந்த துணிலேருந்து ஜரிகெல்லாம் தெரியறது, அவளுடைய தங்க நகைகளுடைய துகள்கள்லாம் விழுந்திருக்கு, ஜனக மகாராஜரின் குமாரத்தி ராமனுடைய பத்னி, அவள் இங்கே வந்து புல்ல படுத்துட்டாளா, கணவன் பக்கத்தில் இருக்கிறாங்கிறதுனால அவள் அதை நினச்சிருக்க மாட்டா, ஆனால் என்னால் இந்த காட்சியை சகிக்க முடியலையே அப்படிங்கிறான். ராமர் எப்படி தூங்கணும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு என்னமோ இந்த ராமர் எப்படி சௌரியமாக தூங்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு ரசிக்கும்படியாக ரொம்ப கிராண்டாக இருந்தது. அதாவது மேருமலை மாதிரி ஒரு அரண்மனை, அதில் ஏழாவது மாடியில் எங்கே நல்ல தென்றல் காற்று விஷமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஹால், அந்த அறையில் தரையிலெல்லாம் தங்கம் வேஞ்சிருக்கான், சந்தனக்கட்டில், அதில் ஹம்ச தூளிகா அப்படின்னு சொல்லி நல்ல ஹம்சங்களுடைய இறக்கைகள் வச்சு பண்ண ஒரு மெத்தை, அந்த மெத்தையில் அந்த தரையில் காஷ்மீர கம்பளங்கள் போட்டிருக்கு, இதில் ராமனு சீத்தையும் தூங்கணும், அப்படி தான் தூங்குவா அயோத்தியில். கிளிகளுடைய சப்தங்களும் குயில்களுடைய சப்தங்களும் கேட்கணும், அந்த படுக்கைக்கு நல்ல பூ மாலைகளெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி, நல்ல சந்தனம் அகரு அப்படின்னு சுகந்தம் வீச, நல்ல குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அறையில் வெண் மேகங்களை போல் ஒளி வீசக்கூடிய வெளிச்சம் இருக்கக்கூடிய அப்படிங்கிறான். அந்த மாதிரி ஏதோ ஏற்பாடு பண்ணிப்பாப்பாருக்கு. அப்படி ஒளி வீசக்கூடிய அந்த அறையில் ஆனந்தமாக தூங்கிட்டு, காத்தால் நல்ல வீணாவாத்தியம் மிருதங்கங்கள்லாம் வச்சு சங்கீதத்தோடு எழுந்து சூத்தமாகத வந்திகள்லாம் வந்து ராமனுடைய புகழை பாடி, அப்படி ராமன் தூங்கி அப்படி எழுந்துக்கணும், இங்கே தரையில் வந்து படுத்துட்டானா அப்படின்னு பரதன் அழறான். அவன் சொல்கிறான், எந்த ராமன் வந்து சீதை வந்து இங்கே தரையில் படுக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டேனோ, நான் இந்த மாதிரி தரையில் தான் இனிமேல் படுப்பேன், நான் தபஸ்வியாக இருப்பேன், என் ராமன் ஆயிடுச்சுன்னு போய் பட்டாபிஷேகம் பண்ணுவேன், அவன் ராஜாவாக இருக்கணும், அவனுக்கு பதிலாக நான் தபஸ்வியாக இருப்பேன் இந்த 14 வருஷம், இது சத்தியம், என்னுடைய இந்த சத்தியத்தை தெய்வங்கள்லாம் நிறைவேற்றாதா அப்படிங்கிறான். அந்த சத்தியத்தை தெய்வங்கள் நிறைவேற்றி கொடுத்தது அவனுக்கு ஒரு விதமாக. எப்படின்னா, இந்த ராம பாதுகை எடுத்துன்னு போய் பட்டாபிஷேகம் பண்ணான், ராம பாதுகை ராமர் தான், அதனால் ராம பாதுகை ராஜாவாச்சு, அவன் தபஸ்வியாக இருந்தான், ராமரை விட கடுமையான விரத நியமங்களெல்லாம் அனுஷ்டிச்சுண்டு தபஸ்வியாக இருந்தான். ராமர் அங்கே கோதாவரியில் குளிக்கிறாருனா இவன் இங்கே 3 மணிக்கே எழுந்து குளிரில் போய் சரையில் குளிச்சுட்டு இருந்தான். இந்த நான் ராமர் நன்னா தூங்கணும், இங்க காட்டுல வந்து தரையில படுத்து கஷ்டப்படுறாளே, கல்லே முள்ளையும் கஷ்டப்பட்டு தூங்குறாரேங்கிறத நினைச்சுட்டு அவன் அதை நினைச்சிருக்கான். அவனுக்கு அது ரொம்ப உள்ள போயிருக்குங்கிறதுக்கு ராமர் 14 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தபோது, ஹே ராமா, இந்த ராஜ்யத்தை உன்ட்ட திரும்பி ஒப்படைச்சிடுறேன், இந்த பாரத்தை என்னால் இனிமே தாங்க முடியாது அப்படின்னு சொல்ற போது கூட இந்த வார்த்தையை சொல்றான். தூரிய சங்காத நிர்கோஷைஹி காஞ்சி நூபுர நிஸ்வனைஹி மதுரைஹி கீதசப்தைச்சா பிரதிபுத்தியஸ்வராகவா நல்ல நாதஸ்வரம் போன்ற இனிமையான சங்கீதத்தை கேட்டுண்டு இடுப்பில் உட்யானம் காலில் கொலுசு போட்டு பெண்கள்லாம் நடக்கக்கூடிய அந்த சப்தத்தெல்லாம் கேட்டுண்டு மதுரமான கீத சப்தம் நல்ல சங்கீதம் பெண்கள் நடமாடுற அந்த சப்தம் இதையெல்லாம் கேட்டுண்டு நீ எழுந்துக்கணும், நீ திரும்பியும் பட்டாபிஷேகம் பண்ணின் ராஜாவாகி யாவதாவர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா தாவது துவம் இக சர்வஸ்ய சுவாமித்வம் அனுவர்த்தையா, நீ தான் எங்களுக்கெல்லாம் காலச்சக்கரம் இருக்கிற வரைக்கும் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறான் ராமர். ததா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி பரத பக்தியை பார்த்து தான் பின்னாடி வந்தவாள்லாம் ஒரு ஐடியல் தெய்வமாட்டம் ஒருத்தர் கிடைச்சா வாட்ட பக்தி பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருப்பா. அந்த குரு பக்தி அப்படியே தெய்வ பக்தியாக வளர்ந்துருக்கும். அதுலேருந்து தான் நாயன்மார்கள்லாம் வந்து பக்தி மார்க்கமே உருவாகி நம்ம இந்த அவளை கொண்டாடணும்னு நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம 63 பண்ணி உற்சவம் பண்ணி கொண்டாடுறோம். அதனால் நமக்கு ஒரு சுட்டு பக்தி வருமானு ஆசையோட. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா.